மத்தேயு 27:15-26, அதனை தொடர்ந்து யோவான் 19:1-16 உள்ள வசனங்களை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். மத்தேயு 27:15-26. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகைதோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்புக்கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள், பரபாசியோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னால் பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினால் பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையினால் அறையப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். யோவான் 19:1-16. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவனுக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். பிரதான ஆசாரியரும் சேவகருமாகிய அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கிருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது, ஆனபடியினாலே உன்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றான். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலைவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேயி பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதயுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றான். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள்.
ஒரு சின்ன இந்து பையன் இயேசுடைய படத்தை அவன் பார்த்தானா, பார்த்துட்டு மனசே உடஞ்சி போய் அதே வாயெல்லாம் உதற நிலைமையில் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து, இயேசுக்கு செஞ்சது ரொம்ப அநியாயம், ரொம்ப அநியாயம். இயேசுவை பற்றி முதல் தடவை பார்க்குறான். நம்மலாம் பசங்கள்லாம் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்றான். அவனுக்கு முதல் தடவை பார்க்கும்போது அவனுக்கு வந்தது, யூதாஸ் இயேசுக்கு செஞ்சது ரொம்ப அநியாயம், அந்த சந்நிதி அந்த தலைவர்கள் இயேசுக்கு செஞ்சது ரொம்ப அநியாயம், பிலாத்து ஏரோது இயேசுக்கு ரொம்ப அநியாயம் செஞ்சாங்க, அந்த சோல்ஜர்ஸ் ரொம்ப அநியாயம் செய்தாங்க அப்படின்னு ரொம்ப நடுக்கத்தோடு மன உடைந்து அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தானா. இவன் ஒரு சின்ன பையனுக்கும், ஒரு இந்துவில் இருக்கிற பையனுக்கும் நம்ம மனசே உடையிற அளவுக்கு அநியாயங்கள் இயேசுக்கு செய்யப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டானா, இயேசுனால சுலபமாக தப்பித்து கொண்டு இருக்க முடியுமே, ஏன் இதெல்லாம் செய்யும்படிக்கு அவங்கள விட்டாரு இல்லைங்களா? முக்கியமான கேள்வி. அவர்னால ஈஸியாக தப்பிச்சிருக்க முடியுமே, ஏன் அவர் இப்படி சாகணும், ஏன் இவ்வளோ அநியாயங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளணும்? அந்த முக்கியமான கேள்விக்கு பதில் பார்க்கும்படி நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுடைய சிலுவை பயணத்தை நாம் தொடர்வோம். 3 விசாரணை முடிந்து பிலாத்து மத விசாரணை முடிந்து இப்போ பிலாத்துக்கு முன்பதாக நிற்கிறார். முதலாவது ரோமர் விசாரணை முடிந்து பிலாத்து, இவனின் ஒரு குற்றமும் காணேன் என்று பிலாத்து சொன்னதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் ஏற்கனவே பிலாத்து செய்திருந்த அரசியல் தவறுகளினால் பல கலகங்கள் அவரால் ஏற்பட்டு அவருக்கு ஒரு நேரடியாக டைபேரியஸ் ராயன் கிட்ட இருந்தே ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு, அடுத்த வாட்டி உன் மேலே ஏதாவது ரிப்போர்ட் வந்துச்சுன்னா வேலையே போயிடும், உயிரும் போயிடும்னு ஒரு வார்னிங் வந்திருக்கு. அதனால ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். ஒரு பக்கம் இயேசு நிரபராதி, மரண தீர்ப்பு கொடுக்க முடியாது, இன்னொரு பக்கம் இந்த ஜனங்களையும் பகைச்சுக்கிட்டு கலகம் ஏற்பட்டுச்சுன்னா எனக்கே ஆபத்துன்ற நிலையில் 3 முயற்சிகளை அவர் செய்கிறார் இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பணும்னு. ஒரு ஜாக்கிரதையான ஒரு அரசியல்வாதி மாதிரி அவர் செய்கிற 3 முயற்சியை பார்க்கிறோம். முதலாவது முயற்சி போன வாரம் பார்த்தோம், இயேசுவை ஏரோதுகிட்ட அனுப்பிடலாம், அவர் கலிலியா சேர்ந்தவர் என்று நினைத்து புரிஞ்சு ஏரோதுகிட்ட அனுப்புவோன்னு சொல்லி தப்பிச்சோன்னு நினைச்சார். ஏரோதுகிட்ட அனுப்பியாச்சேன்னு போய் சந்தோஷமா நாஷ்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு திருப்பி நியூஸ் என்ன வருது, கொஞ்ச நேரத்தில் இயேசு திருப்பி வந்து அவர் முன்னாடி நிற்கிறார். அப்போ அவருக்கு என்னப்பா இவரை விட்டா தப்பிக்கவே முடியாது போல இருக்கேன்னு சொல்லி அவர் செய்கிற 2வது 3வது முயற்சி, அதை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். கடைசியில் அந்த எந்த முயற்சியும் பலனளிக்காததுனால கடைசியில் அந்த ஜனங்களுக்கு இணங்கி அந்த ப்ரெஷருக்கு இணங்கி போய் இயேசுக்கு மரண தீர்ப்பை கொடுக்குற சோக காட்சியை பார்க்குறோம். இப்போ 2வது முயற்சி என்ன, அங்கே இருக்கிற ஒரு வழக்கம், பண்டிகை தோறும் ஒரு கைதியை விடுதலை செய்கிற வழக்கத்தை பயன்படுத்தி அவங்க யாரை கேட்டுக்கிறாங்களோ அதை விடுதலை செய்யணும். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இயேசுவையும் பரபாசியும் வைத்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம். எல்லாம் அவங்க கேட்குறது யாரும் இல்லை, இவரே கொடுக்க போகிறார். இவங்க 2 பேரில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒன்று, நீ நியாயமாக நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்ட இயேசு. இன்னொரு பக்கம், நியாயமாக குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பரபாஸ். இவங்க பரபாஸ் இவங்களில் யார் உங்களுக்கு வேணும்? பரபாஸ் அந்த பேர் வந்து 4 சுவிசேஷத்துலேயும் வர்றதை பார்க்குறோம். ஒவ்வொரு சுவிசேஷமும் அவர் எவ்வளோ மோசமானவன்னு சொல்லுது. பேர் போனவன், பேர் போனவனா என்ன, இப்போ நல்லா பின்லாடுன்னும் போது பேர் போனவர் இல்லையா அவர், எவ்வளோ பெரிய டெரரிஸ்ட், அந்த மாதிரி ஒரு பேர் போனவன். பரபாஸ்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட், இவன் சமுதாயத்துக்கே ஒரு பெரிய தீங்கு, தீவிரவாதி, ரோமுக்கு விரோதமாக தீவிரவாதி, கொலகாரன் மார்க் சொல்றாரு, திருடன் யோவான் சொல்றாரு, கொலையும் செஞ்சிருக்கிறான், திருடமும் செய்வான். இவர் ரோமுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிடிக்கலாம். ஏன்னா ரோமுக்கு விரோதி, நமக்கு விரோதி நினைக்கிறவங்க. ஆனா இவன் ஒரு ரவுடி கொலகார, நம்ம வெறும் ஒரு தேசப்பற்று உள்ளவன் மாத்திரம் இல்ல, சுயநலத்துக்காக எதையும் செய்யறவன், அப்படி ஒரு மோசமானவன். ஆகவே யூதர்கள் அவனை வெறுப்பாங்க, பிலாத்துக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவனே ஒரு ஆப்ஷனை வைக்கிறார். ஸோ இந்த ரெண்டாவது முயற்சி என்ன, 18வது வசனத்தில் ஏன் இப்படி செய்கிறாருன்னா, அவர்கள் பொறாமையினால் அவரை காட்டி கொடுத்தார்கள் என்று, அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று அறிந்து. ஜனங்களுக்கு இயேசு மேலே பொறாமை, ஆனால் அந்த மக்களுக்கு இயேசு மேலே எந்த பொறாமையும் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு, நல்லது செஞ்சிருக்காரு, ரொம்ப பாப்புலர், இப்போ தான் வரவேற்பாங்க தாவீதின் குமாரனே ஓசன்னான்னு. அதனால கூட்டம்லாம் காலையில் அதிகமாக சேர்றத பார்த்து பிலாத்து ஒரு திட்டம் பண்ணுறாரு, இந்த ஜனங்களை வைத்து இந்த தலைவர்களை ஒடுக்குவோம். இந்த ஜனங்கள்லாம் வந்திருக்கும் போது எல்லார்கிட்டையும் கேட்போம், உங்களுக்கு பரபாஸ் வேணுமா பிலாத்து இது இயேசு வேணுமான்னு கேட்டால் நிச்சயமா அறிவு இருந்தால் என்ன தான் கேட்பாங்க, இயேசுவை தான் கேட்பாங்க. லாஜிக்கலாக இயேசுவை தான் கேட்கணும், இதோட கேஸ் முடியணும், அப்புறம் கலகம் ஏற்படுத்த முடியாது, அந்த தலைவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது ஜனங்க கேட்டுட்டா. இது அவருடைய அருமையான திட்டமாக இருந்தது. அதனாலதான் 17வது வசனத்துல அவர்கள் கூடி வருகையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ, பரபாசையோன்னு சொல்லி விடாம கிறிஸ்து சேர்க்கிறாரே, நீங்க தானப்பா கிறிஸ்துன்ற எதிர்பார்ப்பு வச்சிருந்தீங்க, அவரை வரவேற்பீங்க, இப்ப ஏற்பட்ட மேசியான எதிர்பார்த்து அவர் மேசியான உங்களுக்கு முன்னாடி நிரூபிச்சிருக்கிறத பாக்குறீங்க, அதனாலதான் அவங்களை வரவேற்பீங்க. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உள்ளவர்களை அவரை ரிஜெக்ட் பண்ணாதீங்க என்ற ஞாபகப்படுத்துற மாதிரி கிறிஸ்துன்றாரு. எல்லா கால்குலேஷன் படி பிலாத்துடைய திட்டம் வேலை செஞ்சிருக்கணும். யார் போய் திருடனையும் கொலகாரனையும் போய் செலக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. உங்களை கேட்டா பிலாத்துடைய திட்டம் வேலை செய்யணும்னு விரும்புறீங்களா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா வேலை செய்யணும், இயேசு ரிலீஸ் ஆகணுங்க. என்னங்க அநியாயம், இயேசு ரிலீஸ் ஆகணும்ன்ற மாதிரி நமக்கு எல்லாம் ஆர்வம் இருந்தாலும் இந்த காட்சியுடைய நுணுக்கத்தை பாருங்களேன். இயேசு ரிலீஸ் ஆயிட்டா என்ன ஆகும்? உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லை. எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. தேவனுடைய இறையாண்மை திட்டம் வித்தியாசமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த கோர்ட் சீன் இயேசு ஃபேவர்ல தான் வரும், இயேசு தான் ரிலீஸ் ஆகணும். ஆனா அது நடக்கக்கூடாதே. ஏன் இயேசு ரிலீஸ் ஆனாருன்னா, தேவனுடைய இறையாண்மை திட்டம் நம்ம ரிலீஸ் ஆகணும் என்பதற்காக, நம் தேவனுடைய நியாய தீர்ப்புலியோ நித்தி ஆக்கினையில ரிலீஸ் ஆகணும் என்பதற்காக தன் குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர் இப்ப இயேசுவை ரிலீஸ் பண்ண விட மாட்டார். என்ன செய்யறாரு தெரியுமா? அவங்களால யோசிக்க முடியுமா? ஒரு கெட்ட கனவின் மூலமாக இந்த காட்சி கோட்சியினையே திருப்பி போடுறார். ஒரு கெட்ட கனவின் மூலமாக யார் யோசிக்க முடியும் கடவுள் இப்படி செய்ய முடியும்? 19வது வசனம் பாருங்களேன். இப்ப கோர்ட்டு வரப்போது இயேசுடைய ஃபேவர்ல திடீர்னு என்ன நடக்குது? இந்த நேரத்தில் அவன் கேட்டு முடிக்கிறான், யார் வேணும்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 19வது வசனத்துல அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில், முடிவு வரப்போது, தீர்ப்பை கொடுக்க போறான், பரபாசை கை இயேசுவை விடுதலை ஆக்குறேன்னு உங்க விருப்பத்தின் படின்னு சொல்றதுக்கு உட்கார்றான் ரெடியாகி, அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆளனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கே சொப்பனத்தில் வெகுபாடு பட்டேன் என்று சொல்ல சொன்னாள். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் கெட்ட கனவு வந்திருக்குதா? நேரங்களில் நைட்ல எல்லாம் ரியலா இருக்கிற மாதிரி தெரியும், சவுண்ட் எல்லாம் நமக்கு கேட்கும், அது அப்படியே ஆகிற மாதிரி தொண்டையெல்லாம் காஞ்சிரும், அப்படியே யாரோ இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பெட்லயே நம்ம அப்படியே யாரோ கட்டி போட்ட மாதிரி எந்திரிக்க முடியாம பயந்து எந்திரிப்போம். பாட கனவு தானா இதுன்னு திருப்பி தூங்குறது கூட நமக்கு பயமா இருக்கும் இல்லைங்களா? கெட்ட கனவு. அந்த மாதிரி ஒரு கனவு இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. யாருக்கு? பிலாத்துடைய மனைவி. யார் நினைச்சாங்க இந்த அம்மா இங்க வரும்னு? பாருங்க யார் யார் ஆண்டவர் பயன்படுத்துறார். வரலாறு சொல்லுது அந்த அம்மா பேரு கிளாடியா அப்படின்னு. அந்த அம்மா ஒருவேளை தூங்குறதுக்கு முன்னாடி கடந்த நாள் ராத்திரி அந்த சன்னித்திரியன் சங்கம் இயேசு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லும்போது ரோமரையும் கூட்டு போனாங்க இல்லையா, அதுக்கு பிலாத்துடைய பெர்மிஷனும் வேணும். பிலாத்துக்கிட்ட கேட்டிருக்கும் போது அவர் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு அவர் தூங்கி இருக்கலாம், இவங்க யாரோ இயேசுன்றவர் அரெஸ்ட் பண்ணுறாங்களா, என்ன செய்ய போகிறாங்களோ, ஏது செய்ய போகிறாங்க, கலகம் ஜனங்க என்ன பண்ணுவாங்களோன்னு பேசிக்கிட்டே தூங்கியிருக்கலாம். நம்ம எது யோசிக்கிறோமோ அதான சில நேரங்களில் கனவாக வருது. இந்த அம்மா அதை நினச்சிக்கிட்டு தூங்கும் போது இந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வந்திருக்கிறது. என்ன கனவு? கெட்ட கனவில், அந்த கனவில் என்ன நடந்துச்செல்லாம் தெரியல, ஆனால் அதுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு யாராவது கனவு வந்தால் திடீர்னு ஆள் அனுப்பி எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் சொல்ல வைப்பீங்களா நீங்கள்? இல்லையா? சில நேரத்தில் என்ன கனவு வந்துச்சுன்னு கூட சரியாக நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த அம்மாவுக்கு எவ்வளோ தீவிரமாக அந்த கனவு இருந்திருக்குன்னா, எவ்வளோ கட்டாயப்படுத்துச்சு, கட்டாயப்படுத்துகிற கனவுனா ஏர்ஜென்ட்டாக புருஷனுக்கு அந்த மெசேஜ் அனுப்புது. அந்த கோர்ட்டையே போய் நிறுத்து, நடக்கிற கோர்ட்டை நிறுத்து, இந்த செய்தியை கேட்டுட்டு தான் அவர் கண்டினியூ பண்ணணும். பழைய காலங்களில் ரோமருங்க நம்புவாங்க கனவுகள் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறாருன்னு. யோசிச்சு பாருங்க, என்னைக்கு வந்துச்சு அந்த கனவு? அந்த வசனத்தில் இன்றைக்கு. இன்றைக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ காலையில் அதிகாலையில் வந்திருக்கிறது. நம்ம இதில் நம்பிக்கையின்படி அதிகாலையில் வர கனவு பலிக்கும் இல்லையா? அநேக நேரத்தில் அப்படித்தான் நம்புறது, அவங்களும் அப்படித்தான். இன்னைக்கு வந்துச்சு அதிகாலையில் கனவு. அந்த பயத்தில் அனுப்பியிருக்கு வார்னிங். அவர் நியாயாசனத்தில் உட்காந்து கோர்ட்டு இது கொடுக்க போறாரு. பரபாஸ் வேணுமா, யூதா இது இயேசு வேணுமான்னு அவரு சொல்றாரு. ஜனங்க டிஸ்கஸ் பண்றாங்க, திடீர்னு ஒரு தடை அவருக்கு. இப்போ தீர்ப்பு கொடுக்கணும், இயேசுவை ரிலீஸ் பண்றேன்னு திடீர்னு இருப்பா. இது சில நேரங்களில் நம்ம வைஃப் கிட்ட இருந்து மெசேஜ் வரக்கூடாதுன்னா, சில நேரங்களில் வரக்கூடாது இல்லைங்களா? நான் சில நேரங்களில் போர்ட் மீட்டிங்ல இருப்பேன், கிளைண்ட் மீட்டிங்ல இருப்பேன். அந்த நேரத்தில் மெசேஜ் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? நான் அப்புறம் கூப்பிடுற இருமா, இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதே. ஆனால் இவர் கோர்ட்டு ஜட்ஜா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அவர் என்ன என் கோர்ட் விஷயத்தில் தலையிடனா போய் உடனே போய் நடுவில் நில்லு, கோர்ட்டில் விடாத அந்த கோர்ட்டை ப்ரொசீட் ஆகிறதுக்கு இந்த மெசேஜை சொல்லிட்டு தான் அவர் தீர்ப்பை கொடுக்கணும்னு அனுப்பியிருக்கு. ஆள் அனுப்பி விடவே மாட்டேன்றார். சார் நீங்கள் வரணும், மேடம் அனுப்பிச்சிருக்கிறாங்க மெசேஜின்னு. அவர் பார்த்துட்டு நான்ப்பா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி, ஓகே எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யோசிச்சு வைங்க, நான் அதுக்குள்ளே இது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார். அதான் ஒரு வந்த ஒரு தடங்கள். யோசிச்சு பாருங்க, என்னன்னா நினச்சிக்காங்க இந்த மெசேஜ் போயே போகும், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கிறாரு. அந்த மெசேஜில் என்ன வருது? நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். நீதிமான் கிட்ட ஒன்றும் செய்யக்கூடாது நீங்க. ஏன்? அவர் நிமித்தம் சொப்பனத்தில், எவ்வளோ சொப்பனத்தில் எவ்வளோ பாடுபட்டுருக்கு பாருங்களேன். சொப்பனத்தில் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கு அந்த அம்மா. என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியல, ஆனால் ரொம்ப அதுக்கு என்ன ஆயிருக்கு, இதனால அவங்க அதுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பெரிய கேடு, இந்த கேஸ்னால பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியுது, பெரிய விளைவுகள் வரப்போகுதுன்னு தெரியுது. எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மனுஷன் இந்த அம்மாக்கு பேச கேட்டிருந்தா. கேட்கல. அநேக பேர் சில நேரங்களில் வைஃப் பேச்ச கேட்காதனால தான் அழிஞ்சு போகிறது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்கும் இது பேச்சு கேட்டிருந்தா. நிறைய பேர் பிளண்டர்ஸ் வாழ்க்கையில் பண்ணுறது இதனால தான். அது கரெக்டு. இந்த மனுஷனை காண்டி இந்த பேச்சை கேட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா உடனே கடவுள் செய்தி வைஃபும் நம்மளை இது பண்ணுதுன்னு அவர் தப்பிச்சிருக்கலாம். ஏன் என்ன ஆக போகுது? ஏசு அது பேச்சு கேட்காம இங்கே சமரசம் பண்ண ஆரம்பித்த உடனே இயேசுக்கு மரணத்தை கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டார், கொடுத்துட்டாரு. கொஞ்ச நாளில் அவர் வேலையும் போச்சு, நாடு கடத்தப்பட்டு கால் என்ற ஊருக்கு போய் பைத்தியமே பிடிச்சிருச்சு பிலாத்துக்கு. எப்பப்பார் கை கழியினே இருக்கிறது, கை கழியினே நான் இல்லை. யூதாஸ்க்கு எப்படி ஒரு குற்றம் இல்லாத ரத்தத்தை இப்படி பண்ணிட்டோமே, அவரை பண்ணிட்டோமேன்னு வருத்துது. அவர் இயேசுடைய அமைதி எல்லாம் வருத்தி வருத்தி கை கழிட்டே அதனாலே போச்சு, எல்லாம் போச்சு. மனுஷன் அப்புறம் தாங்க முடியாமல் யூதாஸ் மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவங்க வைஃப் அனுப்புது, ஐயோ நமக்கு ஆபத்து வரப்போது, இயேசுகிட்ட நீதிமானவர் ஒன்றும் பண்ணாது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு இவர். பிலாத்துக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. ஆனால் அவர் தான் என்ன அரசியல் விளையாட்டில் இருக்கிறார். அவர் என்ன நினச்சிக்கிறாரு, எப்படியோ இப்போ இயேசுவை ரிலீஸ் தான் பண்ண போகிறோம், இப்போ பரபாஸ் அவங்க கேட்க போகிறது இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் நமக்கு உடனே படிச்சிடுறோம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆச்சு. வைஃப் மெசேஜ் கேட்குறது, அவர் யோசிக்கிறது, அவருக்கு பதில் அனுப்ப நேரம் ஆன பிறகு அதெல்லாம் முடிஞ்சு அவர் வந்து கோர்ட்டில் திருப்பி அசம்பிள் பண்ணி உட்காடுறதுக்குள்ளே அந்த இடைவேளையில் ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு. என்ன நடந்துருச்சு? 20வது வசனம் பாருங்களேன். பரபாசை விடுவிக்க கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்ய விற்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். கொஞ்ச நேரம் கிடைச்சிச்சு. இந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் கேப்பில் மக்களுக்கு மக்களோடு தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி தாங்கள் இருந்து அந்த ஜனங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் அவர் டிஸ்ட்ராக்ட் ஆனார், இங்க இருந்திருந்தா அவர் நடந்திருக்காது, கோர்ட்டு தொடர்ந்து போயிருந்தா அப்படி நடந்திருக்காரு. ஆனா அந்த கனவின் மூலமா வந்த இடைவேளை உங்களுக்கு போதுமான நேரம் கொடுத்து அந்த அவங்க போய் மக்களை ஏவி விட்டு மக்கள் எல்லாம் தங்க வசமா தாங்கள் விரும்புறத கேட்கும்படிக்கு அவங்கள மயக்கி இப்ப தலைவர்களுக்கும் மக்களுக்கும் விரோதமா ஏற்படுத்தலாம் நினைச்சாரு. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, மக்கள் எல்லாம் தலைவர்கள் வசமா வரும்படிக்கு ஆயிட்டாங்க. கடவுள் தான் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுப்பதற்காக நமக்கு விடுதலை கிடைக்கும்படிக்கு அந்த கனவை அந்த அம்மாவுக்கு அனுப்பி அந்த தடங்களை ஏற்படுத்தினார், இல்லைன்னா அது நடந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 21வது வசனத்துல முடிச்சுட்டு வராரு, கேட்டு அம்மா செய்தியை கேட்டுட்டு ஓகே இப்ப சரியா போதுன்னு தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள், அதே கேள்வி 17வது வசனத்தை கேட்டது. இப்போ ஒரு கேப் எனக்கு வந்துருச்சு, ஒரு டொமஸ்டிக் ஒரு மெசேஜ், அதை நான் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். ஓகே ஐ எம் ரெடி, என்ன பண்ணலாம் இப்போ, எல்லாரும் முடிவு வந்துட்டீங்களா அப்படின்ன அவர் தூக்கி வாரி போடும்படிக்கு அதிர்ந்து போகும்படிக்கு அவருக்கு வருகிற பதில் என்ன, 21வது கடைசியில அதற்கு அவர்கள் பரபாசை விடுதலை செய்யும் என்றார்கள். என்னது, அவர் காது சரியா கேட்டுச்சா, பரபாசை விடுதலை செய்யும். நிச்சயமா அவருக்கு தூக்கித்தான் வாரி போட்டிருக்கும், அதிர்ச்சி. யாராவது போய் திருடன கொலகாரன என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, இது அறிவில்லையா, இது ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன். கோர்ட்ல பாத்தீங்கன்னா நடக்கமா, தன்னுடைய அரசியலுக்கே இத்தனை வருஷம் அரசியலுக்கே ஒரு சவால், இப்படி யாராவது கேட்பாங்களா. பிலாத்துக்கு தெரியல அந்த தலைவர்களுடைய வல்லமை எவ்வளவு பெருசு, மக்கள் ரொம்ப பெருசா எடை போட்டுட்டாரு அவரு. என்ன பிசாசின் அசுத்த ஆவிகளும் சாத்தானும் இங்க எவ்வளவு வேலை செய்து தேவனுடைய இறையாண்மை திட்டம் இதுலாம் சம்பந்தப்பட்டிருக்கலாம் தெரியல. அவருக்கு இது பார்க்கும் போது இது நடக்க கூடாதுன்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கேன், யாராவது போய் பரபாச கேட்பாங்களா, பரபாச. சில நேரங்களில் நம்ம எலெக்ஷன் போல்ஸை பார்த்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்து நம்ம இந்த மக்கள் என்ன இப்படி பண்ணுறாங்களே, இப்படி செலக்ட் பண்ணுறாங்க, இப்படி ஓட்டு போட்டிருக்காங்களே, நம்ம கோபம் வர மாதிரி அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு, என்ன இப்படி ஆயிடுச்சே, அறிவழியா இந்த ஜனங்களுக்கு அப்படி இப்போதை போய் கேட்டிருக்கிறாங்களே, எப்படி நிலை மாறி போகலாம் இந்த மக்கள் என்று கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியா அரசியலை நாம் பல வருஷங்களா பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும் இது ஏன் இப்படி ஆகுதுன்னு. ஏன்னா இந்த மக்களுடைய இயேசு மேல இருந்த கவர்ச்சி, ஒசானா தாவீதின் குமாரன் எல்லாம் ஒரு தேசியவாதத்துல மேல் பார்வையான ஒரு கவர்ச்சி தான் பாருங்களேன். அவங்க கலாச்சாரமோ அவங்களுடைய வளப்போ அந்த மக்களுடைய இருப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த தலைவர்கள் அவங்களுக்கு மேசியாவை பத்தி தப்பான அறிவை கொடுத்துருக்கிறாங்க, தப்பான போதகம் அவங்களுக்குள்ள ஆழமா சீசர்களுக்குள்ளேயும் ஆழமா பதிந்திருந்தது. என்னன்னா அவங்களுடைய மேசியா வந்து ரோமை வீழ்த்துகிற ஒரு அரசியல் வீரனாகத்தான் வருவான், அது அவங்களுக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சிச்சு. சில இதெல்லாம் தப்பா பதிஞ்சிச்சுன்னா எடுக்கிறதே கஷ்டம், முடியவே முடியாது, ஆழமா பதிஞ்சிருச்சு, தப்பான போதகம், பைபிள்ல இல்லாத போதகம் பதிஞ்சிருச்சு. அவர் அரசியலா தான் வருவார், ரோமை வீழ்த்துவார். அதை வச்சுக்கிட்டு தான் இந்த தலைவர்கள் பல நாள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரோம நம்ம வீழ்த்தணும், ரோம் ரோமுக்கு விரோதமா இவங்களை எழுப்பி விடுறது, நாங்க தான் அவங்களை காப்பாத்துறோம்னு சனித்திரிய சங்கம்னு இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டம் ஒசானான்னு பாடும்போது அவர் ரோம வீழ்த்துவார்ன்ற எதிர்பார்ப்போடு அவரை வரவேற்தான். 4 நாள் ஆச்சு, அவர் ஒன்னும் செஞ்ச பாடு இல்லை. இப்ப பார்த்தா ரோம் அவரை கைது செய்திருக்கு, நம்மளுடைய பிரதான ரோம் சத்ருவான பிலாத் என்ன சொல்றாரு, இவர் நிரபராதி, இவர் ரோமுக்கு எந்த ஆபத்தும் தருகிறவர் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த தலைவர்கள் இந்த சூழ்நிலை எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப தந்திரமாக அந்த அவங்களுக்கு பிடிச்ச மதமோ தேசியவாத நரம்ப ஏவி விட்டு இவர் ஒரு ஏமாத்துறவர், இவர் ஒரு மேசியா இல்ல, ரோமுக்கு விரோதமா ஒரு காலமும் எழும்ப மாட்டார் இவர் அல்ல, இப்படி இல்லை. பாருங்க எப்பவும் தேசியவாதமோ மதமோ ரெண்டும் கலந்துச்சுன்னா அந்த ரெண்டு கலப்படமும் மக்களை குருடாக்குற மாதிரி வேற எதுவுமே குருடாக்காது, ஃபேக்ட்ஸை பார்க்கவே மாட்டாங்க, குருடாக்கிறோம் அது மக்களை. இந்த தலைவர்கள் பாருங்க ஏவி விட்டார்கள் அந்த தேசியவாதத்தையும் மதத்தையும் கலந்து ரோமுக்கு விரோதமா ஏவி விடுறாங்க ஜனங்களை. ஏவி இருக்கலாம் இந்த பாருங்க பிலாத்து போய் ஒரு ஆபத்தே இல்லைன்றவன் போய் உங்களுக்கு மேசியாவா இருக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய மேசியா ரோமை வீழ்த்துக்கிறவர், ஆனா இந்த இயேசு ரோமுக்கு வரி கட்டணும்ன்றாரு, ரோமுக்கு அடங்கணும்ன்றாரு. என்ன இயேசு அது? அது ரோம். இப்போ அந்த ரோமுடைய இவரு பிரதிநிதி, அவர் ஒரு ஆபத்து இல்லைன்றார். பிலாத்து அங்கீகரிக்கிற எவனாவது போய் நமக்கு மேசியாவா இருக்க முடியுமா? அது மாத்திரம் இல்ல, ரோம தாக்குவாருன்னு நம்ம எதிர்பார்த்தா இவர் என்னத்தை தாக்கி வச்சிருக்கிறாரு? நாலு நாள்ல நம்முடைய ஆலயத்தை தாக்குறாரு. இவர் போய் உங்க மேசியாவா? யோசிச்சு பாருங்க, தங்களால என்னென்ன லெவரேஜ் என்ன முடியுமோ அதெல்லாம் போயிட்டு ஜனங்களை ஏவி விட்டுருக்காங்க. ஆகவே இயேசுவை கேட்காதீங்க, பரபாச கேளுங்க. ஏன்? பரபாஸ் கொலகாரன் தான், அவன் திருடன் தான், ஆனா அவன் தேசப்பற்றுள்ளவன், ரோமுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான். நம்மளுடைய மகன், தேசிய மகன், தேசப்பற்றுள்ளவன் அவன் ரோமுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறானே. பாருங்க, யாராவது ரோமுக்கு விரோதமா நமக்கு நம்ம ஊர்ல ஏவி விட்டுருக்கிற மாதிரி பாகிஸ்தான் முஸ்லிம்ஸ் யாராவது பிடிக்கலன்னா நீ நம்பால் இல்லைங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை வருது இல்லைங்களா? நம்மலாம் இந்துஸ், நம்மலாம் இந்தியன்ஸ் அப்படின்ன மாதிரி பாகிஸ்தான் நமக்கு பிடிக்கல, இந்துவை நம்ம பிடிக்கலன்னா நீ யாரானாயிரு, நீ குலக்காரனாயிரு, திருடனாயிரு, நீ தான் எங்களுடைய எம்எல்ஏ. உனக்கு பாகிஸ்தான் பிடிக்கலையா, நீ தான் எங்கள் எம்எல்ஏ, நீ தான் எங்கள் பிரதமர், நீங்கள் தான் என் சீஃப் மினிஸ்டர். அப்படி ஒரு தேசியவாதமும் மதப்பற்றும் கலந்துச்சுன்னா அந்த நாடு குருடாகிரும். அதுதான் இங்க நடந்திருக்கு. ரோமுக்கு விரோதமாக எழும்பி என்ன மக்களை குருடாக்கி, இந்த தலைவர்கள் நிச்சயமா இது மாத்திரம் இல்ல, லஞ்சத்தையும் பயன்படுத்தி இருப்பாங்க. ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாய், 10,000 ரூபான்ற மாதிரி. பரபாஸ் யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க, எல்லாம் அப்புறம் வாங்க உங்களை கவனிச்சுக்குவோம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி பண்ணியிருக்கலாம். ஏவி விட்டார்கள். என்னென்ன ஏவினார்களோ அந்த கூட்டத்துக்கு மத்தியில் போய், அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் இயேசு ஒரு கலக பண்றவர். பாகிஸ்தானுக்கு நண்பனா இருக்கிறவன், சாரி, இது ரோமுக்கு நண்பனா இருக்கிறவன் நமக்கு சத்ரு இல்லைங்களா? நமக்கு சத்ரு, நம்ம மதத்துக்கு சத்ரு, நம்முடைய ஆலயத்துக்கு சத்ரு. இப்பெல்லாம் சொல்லுவாங்க, இந்துக்கள் ஆபத்துல இருக்கிறாங்க பாருங்க, ஏன்னா நம்ம இவங்களா இருக்கும். அதே மாதிரி அவங்களும் இவன் ஏற்படுத்தி நம்ம தேசமே ஆபத்துல இருக்கு. இந்த மனுஷனை விட்டோம்னா ரோமே நம்மளை வந்து நம்ம ஆலயத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளும்படிக்கு இவர் இது செய்வாருன்னு ஏவி அவங்களுடைய அரசியல் தந்திரத்தை பயன்படுத்தி, அவங்க அஜெண்டா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பயன்படுத்தி என்ன பிலாத்து இப்போ திரும்பி வரும்போது இந்த விடைவேளைக்கு அப்புறம் என்ன பெரிய பிரச்சனை அவருக்கு? மக்களுக்கு விரோதமாக தலைவர்களை ஏவி விடுவோன்னு பார்த்தாங்க இல்லைங்களா? தலைவர்களுக்கு விரோதமாக மக்களை, இப்போ தலைவர்களும் மக்களும் தேசியவாதத்திலையும் மதத்திலையும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுவார் பிலாத்து? பாருங்களேன், அந்த மக்களால் தலைவர்களால் வஞ்சிக்கப்பட்டு அவங்க குருடா பின்பற்றுறாங்க. அப்போதுக்கு வந்து பிலாத்து கேட்குறாரு, நான் யாரை விடுதலை செய்யணும்னும் போது எல்லோரும் ஏகோபித்து பரபாசை விடுதலை செய். பரபாசை, அது சத்தம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா அங்கே ஓட்டம் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு கூட்டம் பரபாசு, ஒரு கூட்டம் இயேசுன்னு கட்டிச்சா ஓட்டு போடுவாங்க. அதுவே தேவையில்லைங்க, எல்லாரும் கத்துறாங்க பரபாஸ். அவருக்கு தலை குழம்பி போகுது. என்ன குருட்டுத்தனம், என்ன குருட்டுத்தனம், ஒரு கொலகாரனை போய் கேட்கறதா? ஷாக்கில் பாருங்களா பிலாத்து என்ன சொல்றாரு. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பரபாச கேட்குறீங்க தலைய, அப்போ கிறிஸ்துவை நான் என்ன பண்றது, என்ன பண்றது, வாட் டு ஐ டூ? நீங்களாம் ஒன்னு ஆயிட்டீங்களே, நான் என்ன பண்றது? ஒருவேளை அவங்க கேட்கறதுக்கு, ஒருவேளை ரெண்டாவது இயேசுவையும் சரி போட்டோம், பரபாசு எங்களுக்கு ரோமுக்கு விரோதமா எழும்புறான்றதுனால உங்களுக்கு பிடிச்சி கேட்டிருக்கலாம். ஒருவேளை மேசியான அவரை அழைத்தீங்களே, அவருக்கு ஏதாவது உங்களுக்கு மனசுல இடம் இருக்கும், அவரையும் விடுதலை செய்யன்னு கேட்பாங்களோ, இன்னொரு விடுதலையும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேனே அப்படின்ற நிலைமைக்கு இயேசுவை என்ன பண்றது? ஏன்னா ஒரு கோர்ட் பாருங்களேன், ஒரு ஜட்ஜு போய் மக்கள் கிட்ட கேட்கிறாரு என்ன தீர்ப்பு கொடுக்கறது, என்ன விசாரணை நடக்குது, என்ன ஒரு அராஜகம், அறிவில்ல ஒரு ரோமர் கவர்னர் ஜட்ஜு மக்கள் கிட்ட கேட்கிறாரு நான் என்ன பண்ணணும்னு. விடுதலையாக்கியா? விடுதலையாக்கானா மாட்டிக்கிட்டு என்ன நிலைமையில ஒரு மனுஷன் மனசாட்சிக்கு விரோதமா போனா அவனை விட ஒரு கோலை வேற யாருமே கிடையாது, அவன் நிலைமையே மாறி போயிடும். என்ன கோலையா மாற போறான் பாருங்களேன். அவங்க எல்லாம் ஒரு குண்டு தூக்கி போடுற மாதிரி என்ன செய்யறதுன்னா என்ன சொல்றாங்க, எல்லோரும் அவனை சிலுவையில் அறையும் வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். யோசிச்சுப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து அவனை சிலுவையில் அறையும். அவனை விடுதலை செய்ய வேண்டியதில்லை. ரோமுடைய மிக கொடுமையான மிக அவமானமான மரணத்தை அவனுக்கு கொடுக்கும். என்ன ஒரு காட்சி! ஜட்ஜு மக்களை கேட்கிறாரு, மக்கள் தீர்ப்பை சொல்றாங்க. இந்த கோர்ட் நடக்கும் இப்படி. அவனுடைய ரெண்டு அட்டெம்ப்டும் முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி தோத்து போச்சு. இதுவும் திட்டமிட்டான், முடிஞ்சு போச்சு. இங்க தான் பிலாத்து வந்து அவனை சிலுவையில் அறையும்னு முதல் தடவை கேட்ட உடனே அவர் அவருடைய மூணாவது முயற்சியை பண்றாரு. மத்தேயு நமக்கு விளக்கமா சொல்லல. 26வது வசனத்துல அவரை வாரினால் அடித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்னு வருது. சிலுவையில் அறைய போறனா ஏன் வாரில் அடிக்கிற இல்லைங்களா, அந்த கேள்வி வரணும். ஆக்சுவலா வாரில் அடித்தது இதுக்கு முன்னாடி, அது பிலாத்துடைய இன்னொரு முயற்சி. அது விளக்கமாக மத்தேயு நமக்கு சொல்லல. யோவான் 19 சொல்றாரு, அங்கதான் நம்ம பார்க்கணும். யோவான் 19, அது நீங்க திறந்து வச்சுக்கலாம். 19:1.
அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான்.
இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். எத்தனை பேருக்கு உங்களுக்கு வாரில் அடிக்கிறதுன்னா என்ன தெரியும்? படங்களை பார்த்துருக்கலாம், அதுல பார்த்துருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச பெருசு என்ன? பசங்க உங்க அப்பா அம்மா உங்களை எதுல அடிப்பாங்க? குச்சியில் அடிப்பாங்களா? அடிக்கலன்னா அவங்களுக்கு தான் அடி விடுவோம். அடிக்கணும், சில நேரங்களில் பிள்ளைகளை கரெக்டான விதத்தில் கண்டிக்கணும். அவ்வளோதான். அது அடிக்கும்போது சில நேரங்களில் எவ்வளோ பயம் வருது நமக்கு இல்லைங்களா? நமக்கு என்ன பெருசாக தெரியும்? லத்தி சார்ஜுன்னு வாங்க தெரியுங்களா, குச்சியில் போட்டு அடிப்பாங்க போலீஸு. அது என்ன பயந்துன்னு ஓடுவோம், அதுவே நமக்கு பயங்கரம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொசுக்கடி, ஒரு ஊசிக்கே பயப்படுற நம்ம வார் நாள் அடிக்கிறதுனா எப்படி புரிஞ்சுக்குவோம் நம்ம? யோசிச்சு பாருங்களேன். என்னோட பொறுமையா இருக்கணும். ஏன்னா சில விளக்கங்கள், 6 rated விளக்கங்களை நான் கொடுக்கணும் நம்மளை புரிய வைக்கிறதுக்கு. இதுக்கு உதாரணமே நம்ம காலத்துல இல்லையே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருசா லத்தி சார்ஜ், போலீஸ் போட்டு உதைக்கிறது, அவ்வளவுதான். இதை பத்தி புக்ஸ் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மெடிக்கலா சொல்லுவாங்க, ஒரு மனுஷனை 80-90% அவனை சாவடிக்கிறது தான் வார்ல அடிக்கிறது. வார்ல அடிச்சவன் 80% செத்துட்டான்னு அர்த்தம். இனிமே அவன் அதுக்கப்புறம் பொழைச்சி வாழ்றது ரொம்ப கஷ்டம். செத்துட்டான் மனுஷன். அவன் செத்து போகாம இருந்த, நிறைய பேர் செத்துருவாங்க. அவன் செத்து போகாம இருந்தாலும் இனிமே கொடுமையான வாழ்க்கை தான். ஆனா ரோமர் வார்ல அடிக்கிறதுன்னு மக்கள் நடுங்குவாங்க. ரோமர் வார்ல அடிக்கிறதுனா பிலாத்து இயேசுவை விடுதலை செய்யணும் பண்ணணும், அவரை ஒருபோதும் மரண தீர்ப்பு கொடுக்க கூடாது, என்னன்னோ ட்ரை பண்ணி பார்த்து வேலை செய்யலையே, கடைசியில சிலுவன்றாங்களேன்னு அதுக்கு பயந்துகிட்டு, ஐயோ அவர் பொழைச்சாவது போட்டோம், உயிரோடாவது இருக்கட்டும்னு சொல்லி தான் செய்கிற கடைசி முயற்சி இயேசுவை வார்ல அடிக்கிற. வார்ல அடிச்சு இந்த கொடுமை அவருக்கு செய்து அவங்களுக்கு முன்னாடி நிக்க வச்சு, ஐயோ பாவம் போட்டோன்னு விட்டுருவாங்கன்னு அவங்களுடைய பரிதாபத்தை கேட்கலான்னு அவர் முயற்சி பண்றார். அட்லீஸ்ட் பொழைச்சியாவது இருப்பாரு. 80% செத்துருவார் தான், ஆனா பொழைக்க முடியும் இல்லையா? அவர் மரண சாகடிச்சிட மாட்டுமேன்றதுக்காக அவர் செய்கிற கடைசி முயற்சி. சிலுவையில் அறையறதை விட இது கொஞ்சம் கம்மியான தண்டனை. அதுக்கு அவன் செய்யறான் பாருங்களா. ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு போய் கையில கட்டி போஸ்ட்ல மேல தொங்க விடுவாங்க. தொங்க விட்டு அப்பதான் அவன் உடம்பு ஃபுல்லா ஸ்ட்ரெச்சா தொங்கும் இல்லையா? தொங்க விட்டு நீட்டிக்கிட்டு தொங்கும் போது இந்த பக்கம் ஒரு சோல்ஜர், இந்த பக்கம் ஒரு சோல்ஜர். ஒரு வார்ன்றது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான வுட்டு, சின்ன ஹேண்டில், அதான் ஹேண்டில் பிடிச்சிக்கிறதுக்கு கிரிப்பா. அதுக்கு முனையில வந்து லெதர் கயிறு மாதிரி இருக்கும், பலது இருக்கும். அந்த ஒவ்வொரு கயிறுலயும் பலதா ஸ்ப்ரெட் ஆகும். அதுல ஒரு காம்பினேஷனா லெட், இரும்பு அந்த காலத்தில் அவ்வளோ இல்லை, லெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இரும்பு மாதிரி. பிராஸ் கட்டியிருப்பாங்க, ஒரு மாடோ ஒரு சிங்கத்தின் பல்லோ கட்டியிருப்பாங்க, எலும்பு கட்டியிருப்பாங்க, ஷார்ப்பாக இருக்கிற கல், இதெல்லாம் காம்பினேஷனாக வைப்பாங்க. ஒரு ஒரு இதுலேயும் இருக்கும், பலது இருக்கும், ஒன்றில் ஒரு 20-30 இருக்கும். அது அதில் பிரிஞ்சு பிரிஞ்சு இப்படி எலும்பு கிலும்புன்னு அப்படி பல்லுன்னு இருக்கும். இந்த ரெண்டு பக்கம் நின்றுக்கிட்டு அந்த உடம்புல அடிப்பாங்க. சத ரத்தம் நரம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும். இங்க என்ன நடந்திருக்கும்? இயேசுக்கு வந்து அந்த ஃபோர்ட் ஆண்டோனியல அந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. அங்க இருந்து கீழே வந்து கபத்தான்ற ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேமெண்ட், அங்க வழிபாத அந்த இடத்துக்கு இன்னைக்கும் எருசலேம்ல கபத்தா ஒரு வாரடி எடுத்த இடம் இன்னமும் இருக்கு. கூகுள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹிஸ்டாரியன் ஜோசிஃபஸ் என்றவர் அவர் வந்து இந்த நேராக பார்த்துருக்கிறார் சில இதெல்லாம், அவருக்கு வாரடினா என்னன்னு தெரியும், அவரெல்லாம் எழுதியிருக்கார் எப்படின்னு. அதனால மைன்யூட்டாக என்ன நடந்திருக்கோம்னு நம்மளால கூட சொல்ல முடியும். என்ன பண்ணியிருப்பாங்க, இயேசுவை வந்து கையில் மேலே கட்டி தொங்க விட்டு காலில் கீழே செயினில் கட்டிடுவாங்க. ஏன்னா காலெல்லாம் உதப்பாங்க இல்லைங்களா, அடிக்கும் போது காலை கையை உடம்பை மறைச்சிக்கிறதுக்கு பயன்படுத்தாத படிக்கு மனுஷனை நீட்டாக இறுக்கி ஸ்ட்ரெச்சாக கட்டிடுவாங்க. கட்டிட்டு அந்த வாரடி இந்த பக்கம் ஒரு சோல்ஜர் அந்த பக்கம் ஒரு சோல்ஜர் பாடி ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டாக இருக்கும்போது ஒரு ராட், யூதரில் ராடில் அடிப்பாங்க. ராடில் அடித்தா ஒரு அடி அடித்தா ஒரு பக்கம்தான் உழுவோம். இந்த வார் பல லெதர் ஸ்ட்ராப்ஸ் இருக்கிறதுனால ஒரு சோல்ஜர் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராப்ஸ்லேயும் எலும்பு லெட்டு அதெல்லாம் இருக்கிறதுனால ரெண்டு சோல்ஜர்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அவங்க இப்படியே திரும்பி ஃபுல்லு ஃபோர்ஸில் அவங்களால எவ்வளோ ஃபோர்ஸ் எடுக்க முடியுமோ ஒருத்த அடிப்பான் உடம்புல. அவன் ஒருத்த அடித்து முடித்த பிறகு இன்னொருத்த அடிக்கணும், அதுக்கு சிக்னல். அவங்க ஜோராக அடிக்கிறதுக்கு நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் தூக்கி தள்ளுன்னு ஒரே டைமில் வெயிட் போடுற மாதிரி அந்த எனர்ஜியை இழுக்கணும்னு அவங்க பாஷையில் ஒன்று சொல்லுவாங்க, அடேதிகாஸ்ன்ற மாதிரி. ஒருத்த அடிப்பான் ரிதமில், அடித்த உடனே அவன் இழுப்பான், இழுத்த பிறகு இன்னொருத்தர் அடிக்கணும். அந்த ஃபுல்லு ஃபோர்ஸில் உடம்பு பக்கம் எந்த பக்கம் அந்த இது இதெல்லாம் அடிக்குதோ பயங்கரமாக இருக்கும் பாதிப்பு, பயங்கரமாக இருக்கும் பாதிப்பு. என்ன சொல்றது, அது அடிக்கும் போது வெறும் தோல் உரியறது இல்லை, அந்த ஷார்ப்பாக இருக்கிற எலும்பு போன் எல்லாம் போய் சதைய பிச்சுக்கிட்டு சில நரம்பு நாடிக்கிட்ட போய் ஒரு டைம்ல பிச்சுட்டு வரும்போதே அது போய் பிச்சுட்டு அது இழுக்கும் போது அந்த சதைகளும் தோலும் சில நேரங்களில் உள்ள இருக்கிற அங்கங்களும் சில நேரங்களில் எலும்ப கூட பாஞ்சு அப்படியே பீஸ் பீஸா மனுஷனுடைய அங்கம் அந்த இதெல்லாம் உதறும், அப்படியே செதறும் அந்த இடங்கள்ல எப்படி இருக்கும், எல்லா டைரக்ஷன்லையும் செதறும். அநேக நேரங்களில் அந்த கர்வ்டா இருக்கும் அந்த எலும்பு கிலும்பெல்லாம், அது போய் குத்தி எல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வரும். சில நேரங்களில் சொல்றாங்க அந்த உள்ளுக்குள்ள அந்த குடல் அந்த லிவர் அதெல்லாம் கூட வெளியில தெரியற அளவுக்கு பிச்சு பிச்சு அடிப்பாங்களாம். எலும்பு கூட தெரியும் பிஞ்சு பிஞ்சு அந்த மாதிரி அடிப்பாங்க. யூதர்களுக்கு 40 குறைய ஒரு அடி, 39 தான் அவங்க கொடுப்பாங்க, அதோடு நிறுத்திடுவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கருணை அது ராட்ல அடிக்கிறது. ரோமருக்கு அந்த லிமிட் எதுவும் இல்லை. இவரை எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல, ஆனால் எந்த அளவுக்கு அடிச்சாங்கன்னா அவருடைய உடம்பு எல்லாமே உழவன மாதிரி அந்த வாரில் உழவன மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி பின்னாடி சைட்ல எல்லாம் உழவிட்டான். இதோடு நான் நிறுத்துறேன். நம்மளால விவரிக்க முடியாத விவரிக்கு அப்பாற்பட்ட கொடுமை அது, கொடுமை வாரில் அடிக்கிறதுன்னா. இயேசுடைய பாடி ரொம்ப ஸ்ட்ராங் சரிங்களா, அவங்களுக்கு அவர் கார்பெண்டராக இருந்தார் இல்லையா, அந்த மரம் கிரம் எல்லாம் தூக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பாடி. ஆனால் 200-300 கிராமங்கள்லாம் சுற்றி திரிகிற கால்நடையாக போகிற உடம்பு எப்படி இருக்கும், நம்மளை மாதிரியாக இருக்கும் வீக்காக, பயங்கர ஸ்ட்ராங் உடம்பு. எந்த அளவுக்கு இந்த வாரடி அவரை பலவீனப்படுத்திருச்சுன்னா அவர் வீண் சிலுவையே தூக்கிட்டு போக முடியாம வேற யாரோ தூக்கும் படிக்க அவர் கூட நடந்து கூட போறதுக்கு முடியாம முடிஞ்சிருச்சு, அவ்வளோ பலவீனம் ஆக்கிருச்சு இந்த வாரடி. இது பத்தாதுன்னு அவர் எவ்வளோ பலவீனம் ஆக்குன்னு அந்த சோல்ஜர்ஸ் அந்த கபத்தால அவருடைய சரீரத்துக்கு வேதனை சொல்லக்கூடாத வேதனை ஏற்படுத்தினது மாத்திரம் இல்ல, நடுங்கிக்கிட்டு இருக்கிறாரு முடியல அவருனால. ஒவ்வொரு உடம்புலையும் அப்படி ஆச்சுன்னா எப்படிங்க இருப்பாரு, நடுங்கிக்கிட்டு அங்கே உட்கார்றாரு. அவருடைய மற்ற பாகங்களும் விடாம அந்த வசனம் 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், ஒரு முள்முடிய ரெடி பண்ணி அந்த சோல்ஜர்ஸ் பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக பண்ணடா கை குத்திர போதுன்னு சொல்லி ஒரு செடியை எடுத்து முள்ளை ரவுண்டாக பண்ணி அவர் தலையில் வந்து நசுக்கிறாங்க, அப்படியே ரத்தெல்லாம் கொட்டுது. கொட்டிட்டு 3வது வசனத்தில் அவர் ஒரு அங்கியை போடுறாங்க, பர்பிள் ரோப், ராஜா இல்லையா அங்கியை போட்டு 3வது வசனத்தில் ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்க. என்ன மனிதாபிமானம் இல்லாத கொடுமை இதுதாங்க இயேசுக்கு செஞ்சாங்க, உங்க இயேசுக்கு என் இயேசுக்கு தான் செஞ்சாங்க. அவர் ராத்திரியே துப்பி குத்தி பஞ்ச் பண்ணி கன்னத்துல அரைஞ்சு அடி வாங்கினார். இப்போ இந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் பிலாத்துடைய திட்டம். என்ன இந்த திட்டத்துல மிக கொடுமையா இயேசுவை இப்படி நடத்தி அந்த மக்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தோம்னா ஒருவேளை சிலுவையில் அறையப்படுறதுனால அவரை காப்பாற்றப்படலாம், அந்த கொடுமை அவர் செய்கிறாரு. செஞ்சுட்டு பாருங்களேன், நாலாவது வசனத்தில் பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு, இதோ என்ன கோலை, ஒரு குற்றமும் காண ஏன் இந்த கொடுமையை செய்கிற, இதோ உங்களிடத்தில் இவனை நான் வெளியே கொண்டு வருகிறேன். இதெல்லாம் செஞ்சுட்டு இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷனை மனுஷன் என்றான், இதோ பாருங்கள் என்றார். என்ன கொடுமை, என்ன நம்பக்கூடாத ஒரு அநியாயம், கோலை, இவர்ல ஒரு குற்றமும் காண, அப்ப ஏன் இதெல்லாம் செஞ்ச, இதோ காட்டுறேன் பாருங்க, ஒரு குற்றமும் இல்லாத இவரை இங்க பாருங்க, மனுஷ உடம்பெல்லாம் ஃபுல்லு இதாயிட்டு இருக்குது, உளவி இருக்கிறாங்க ஒவ்வொரு பக்கமும், சதையும் தோல் ரத்தம் ரத்தம் ஒழுவுறது இல்லை, அதெல்லாம் சதையெல்லாம் ஒழுகிட்டு இப்படி நடந்து நடுங்கிட்டு வராரு, முகத்தை சுக்கு நூறு ஆக்கி இருக்கிறாங்க, துப்பி கிப்பி தலைய நசுக்கி இருக்கிறாங்க, உடம்பெல்லாம் ஆளே தெரியாத பண்ணிட்டார், ஆளே தெரியாம வந்து அங்க நடுங்கிக்கிட்டு இப்படியே நிக்கிறார் இயேசு, இதோ இந்த மனுஷனை பாருங்க, இது பத்தாதா, இவர் ஒரு குற்றமும் காண இப்படி பண்ணிருக்கிறான் பாருங்க, இப்பயாவது உங்களுக்கு பரிதாபம் வராதா, இவரை விட்டுற மாட்டீங்களா, உங்க இதுக்கு ஏன் இதையா செஞ்ச, உங்க ரத்த வெறிய ரத்த தியாகத்தை தாகத்தை இது திருப்தி செய்யாதா, எவ்வளோ பரிதாகமா இருக்கிறார் பாருங்க, நடுங்கிக்கிட்டு வந்திருக்கிறாரு, இனிமே இவர் என்ன ஆபத்து பண்ண முடியும், என்ன எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறாரு, இப்படி பண்ணவரை விட்டுருங்கள, என்ன பண்ண போறாரு இவர், இவர் போய் உங்களுக்கு ஆபத்தா, முகம் அடையாளம் தெரியாது, ஆளு உடம்பு கிடம்பெல்லாம் என்னன்னு ஆயிருக்குன்னு தெரியாது, எலும்பெல்லாம் தெரியற நிலைமையில இருக்கிறாரு, விட்டுருங்களே, அடையாளம் தெரியாம இருக்கிறாரு. இதை பார்த்த காட்சி எந்த காட்சியும் மனசுருகும், ஆனா இங்க பேய் பிடிச்ச பிசா பேயினால் ஏவப்பட்ட மனிதர்கள் அங்க நிக்கிறாங்களே இயேசுக்கு முன்னாடி, இதோ இந்த மனுஷனை பாருங்கள், எந்த மனுஷன் யார் பார்த்திருந்தாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு அவர் மேல வெறுப்பு கோபம் பொறாம இருந்தாலும், இந்த சித்திரவதை போதாதான்னு கேலி, இந்த கேலி போதாதா, அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, இதுல பரிதாபத்துல உருகி போய் ஐயோ போட்ட விட்டுருங்க, பொழைச்சு போட்ட விட்டுருங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தார். ஆனா இந்த ரத்த வெறி பிடிச்ச காட்டேறிங்க மாதிரி அவங்களுடைய பதில் என்ன, பிரதான ஆசாரியரும் ஆறாவது வசனத்துல ஆசாரியரும் வேத பாருகரும் சாரி பிரதான ஆசாரியர் சேவகரும் அவரை கண்டபோது, இதெல்லாம் பாக்குறாங்க, அவரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, உற்றுன்றாங்களா, சிலுவையில் அறையும் என்று, சிலுவையில் அறையும் என்று ரெண்டு வாட்டி சத்தமிட்டார்கள், சத்தத்தோடு சொல்றாங்க, சத்தத்தோடு. பிலாத்து பெடப்பாய், அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவ்விடத்தில் ஒரு குற்றமும் காணேன். டைம் நமக்கு ஆயிடுச்சு. பிலாத்து அப்போவும் கோலை சொல்றான், ஒரு குற்றமும் காணேன், என்ன குற்றம், என்ன குற்றத்துக்கு அடையணும், இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், என்ன வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா, இப்பதான் வாயை திறக்குது பாருங்களேன், பூனை வாயை திறக்கிற மாதிரி. என்று யூதர்கள், எங்களுக்கு ஒரு நியாயப்பிர ஏழாவது வசதி, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவர் தன்னை தேவகுமாரன் சொன்னார், இப்பதான் சொல்றாங்க இல்லைங்களா, தேவ தூஷணம் சொன்னான், இது வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் வரல. அதனால பிலாத்து இதை கேட்டு மிகவும் பயந்தான். பிலாத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும், இவர் பார்த்தாவே அரவ மாதிரி இருக்கிறாரு, இப்போ தேவகுமாரனான அவனுக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டு இந்த இது பிரட்டோரியம்குள்ள போறான், போய் இயேசு கிட்ட கேட்கிறான், எங்க இருந்து வந்தவர், நீங்க தேவகுமாரனா, நீங்க தெய்வீகமான, எங்க இருந்து வந்தவர். இயேசு அவனுக்கு அவங்க லைன் அவன் கிராஸ் பண்ணிட்டான், இப்போ அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம், பேசாம இருந்தால் அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, நீ என்னோடு பேசுகிறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுதலை ஆக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டே, அப்போ விடுதலை ஆக்குடா அப்படின்னு சொல்லான்னு வருது நமக்கு. இயேசு இப்போவும் மாட்சிமை, இப்போவும் அதிசயம், இப்போவும் கடவுளுடைய வார்த்தை பாருங்களேன், பரத்திலிருந்து உனக்கு மேலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு படாவிட்டால் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அதனால் உன்னை எனக்கு உங்ககிட்ட ஒப்பு கொடுத்தவங்களுக்கு தான்ப்பா அதிக குற்றம் அப்படின்னு ஒன்று. 12 வசனத்தில் என்ன வருது, அது முதல் இன்னும் என்னென்ன செய்ய போறானோ அது முதல் இயேசுவை விடுதலை ஆக்க வேண்டும்னு ரொம்ப முயற்சி பண்ணலாம் பார்த்தான். எப்படியாவது பண்ணிடணும்னு முயற்சி பண்ணான். வைஃப் மெசேஜ், இவங்க தேவ குமார்ன்றாங்க, குற்றத்தை பார்க்கலன்னு பண்ணா. ஆனால் அவனுக்கு ஒரு நெத்தி அடி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இந்த மனுஷனை நீ விடுதலை பண்ணினா அது தெரிஞ்சுக்கிட்டு நீ ராயனுக்கு நேகிதன் இல்லை. தன்னை ராஜாவென்று சொல்லுகிறவன் ராயனுக்கு விரோதமா இருக்கிறானே. என்ன என்ன சொல்றாங்க தெரியுமா மெசேஜ், எப்பா இவனை விடுதலை செஞ்சினா அடுத்த நிமிஷமே உனக்கு விரோதமா டைபேரியஸ் கிட்ட எங்க ரிப்போர்ட் போவோம். ராய் தன்னை ராஜான்னு சொல்லுகிறவனை போய் நாங்க அவன் விடுதலை பண்ண அதுக்கு தான் நாங்க கலகம் பண்ணோம்னு போச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பார்ப்பு இல்லாத, விடுதலை பண்ண பாக்குறிய அவரு இவர் ராஜான்னு சொல்லி இருக்கிறாரு. அது அவனை போய் சீசர் ராஜான்னு சொன்னா அவர் கேட்க மாட்டார் இந்த உலகத்து ராஜாவா என்ன. ராஜான்னு சொன்னா அழி அவனை, அதான் ரூல். ராஜா சீசருக்கு நாங்க ரிப்போர்ட் அனுப்புவோமே போதும், அரசியல் நரம்பு பிடிச்சிட்டாங்க பிலாத்துக்கு. ஒரு ஒரு ராஜான்னு சொல்லுகிறவனோடு ஒரு தீவிரவாதியோடு நீ உடன்பட்டேன்னு ஒரு மெசேஜ் போச்சுன்னா என்னப்பா ஆகும் பிலாத்து? உனக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா அவன் நிற்கிறான், ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பக்கம் அவனை வாட்டுது மனசாட்சி, இன்னொரு பக்கம் இந்த அரசியல் நிலைமை. நல்ல ஜட்ஜ்னா என்ன பண்ணியிருக்கணும், பூமியே உருண்டாலும் வானமே இடிந்து விழுந்தாலும் நீதி நிலைநிறுத்தப்படட்டும்னு தீர்ப்பை கொடுக்கணும் நீதியின்படி, அதான் ரூல். ஆனால் கோலையாச்சே மனசாட்சி பாருங்க எவ்வளோ பலவீன. மனசாட்சி பேச்சு கேட்கலன்னா நம்மளா மாதிரி பலவீன பயமுள்ள மனுஷனுங்க வேற யாரும் இல்லை. பிலாத்தை பார்த்து படிங்க, அதனால போய் நியாயாசனத்தில் உட்கார்றான். இப்போ நம்ம மத்தேயுக்கு வருவோம். அதான் அவனுடைய ரெண்டாவது முயற்சி, இயேசுவில் வாரடி அடித்து மக்களுடைய பரிதவிப்பினால் அவரை தப்ப விட பார்த்த முயற்சி, அதுவும் தோல்வி அடைந்தது. மூன்று முயற்சி தோல்வி அடைந்தது. மத்தேயுல பார்க்கும்போது 23வது வசனத்தில் அப்பதான் அவங்க சிலுவையில் அறையும் போது இப்பதான் கேட்கிறான் தேசாதிபதி, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்ற அதற்கு அவர்கள் என்ன பொல்லாப்பு செய்தான் சிலுவையில் அறையும் திருப்பியும் இவ்வளவு வாரில் அடிச்சோம் ஏன் கேட்கறீங்க, என்ன பொல்லாப்பு செஞ்சான்? ரோமுக்கு விரோதமா செய்யல, உங்க தேசத்துக்கு விரோதமா செயல, உங்களுக்கு விரோதமா தனிப்பட்ட விதத்துல யாரடி ஆட திருடினாரா, யாரையாவது கொலை செஞ்ச, என்ன பொல்லாப்பியா? பொதுவா என்ன பொல்லாப்பு? மரணத்துக்கு ஏதுவான பொல்லாப்பு விடுங்க, ஏதாவது ஒரு பொல்லாப்பு இருக்கா? என்ன பொல்லாப்பு செய்தான்? அதுக்கு அவங்க பதில் கொடுக்கறது என்ன, அடுத்த வசனம், அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிக அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். இதான் அவங்களுடைய பதில். ஒரு மாப் ஒரு காட்டு கூச்சல்னால நீதியை கொலைக்க பார்க்கறது பாருங்கள, ஒரு சத்தமா வெறி பிடிச்ச கூட்டம் மாதிரி கத்துறாங்க, சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். அந்த கூட்டம் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி சில நேரங்களில் அந்த கூட்டம் வந்து ஒரு ஒரு ஸ்லோகன் ஆரம்பிச்சுச்சுன்னா சின்ன சின்னதாக தான் ஆரம்பிக்கும், எல்லாரும் சேர்ந்து அது கத்தும் போது பயங்கர சத்தமாக இருக்கும். பிலாத்தை பார்க்குறான், பார்த்து அவனுக்கு நடுநடுக்கு ஏற்படுது. இவன் விடுதலை ஆக்கலைன்னா இவங்க என்ன செய்வாங்கன்ற ஒரு இது கலகம் வேறு. அது பயத்தில் அந்த சத்தம் பயங்கர அதிகரிக்கிறத பார்க்குறான். அந்த பக்கத்தில் ஆலயத்திலலாம் கேட்குற மாதிரி சத்தம் போடுறாங்க, வெறித்தனமாக கத்துறாங்க, அதிக அதிகமாக அந்த தலைவர்னால் ஏவப்பட்டு கத்துறாங்க. கடைசியில் 26வது வசனத்தில் கலகம் அதிகரிக்கிறதே அல்லாமல் பிலாத்துடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தது. தான் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று, பிரயத்னம் பண்ணானா இல்லையா ஏரோத் கிட்ட அமிச்சு பார்த்தான், ஃபெயிலியர். பரபாசியம் இயேசுவை வச்சு இது பண்ண பார்த்தான், ஃபெயிலியர். வாரில் அடிச்சு பார்த்தான், ஃபெயிலியர். பிரயத்தனால ஒன்றும் இல்லை, ஆனால் என்னதான் நடந்துகிட்டு இருக்கீங்க, கலகம் தான் ஜாஸ்தி ஆகுது, கலகம் தான் ஜாஸ்தி ஆகுது. ஒரு பிரயோஜனம் இல்லையே, தொடர்ந்து கத்துறாங்களே இந்த காட்டு கூச்சல் சத்தத்தோடு கத்தும் போது அவங்க விருப்பத்தின்படி செய்யலைன்னா அவங்க என்ன மாதிரி கூக்குறிடும்? இந்த கலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூச்சல் தான் வரும். இந்த கூச்சல் என்ன ஆகும், ஒரு கன் பவுடர் நிறைய சல்ஃபர் இருக்கிற போய் ஒரு பொறி விழுந்துச்சுன்னா எப்படி பத்திக்கிட்டு வெடியா எரியுமோ அந்த கலகத்தின் ஆரம்பம் இதான். இவங்க கத்துறாங்க கலகத்தின் ஆரம்பமாக, அதுவும் அந்த நேரத்தில் எருசலேம் முழுவதமாக யூதர்கள் கூடியிருக்கிறாங்க. இல்லைங்களா? ஃபுல்லா கூட்டம், இவன் எவ்வளவு ரோமன் ஆர்மி வச்சிருந்தாலும் சரி அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு ரோம வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபார்மர்ஸ் கான்டெஸ்ட் இது இது மாதிரி ரோம எதிர்க்கணும், மேசியா வந்திருக்கிறாருன்னு அப்படியெல்லாம் ஒரு கலக்கத்துல இருக்காங்க. இந்த கலகம் பரவ ஆரம்பிக்கும் ஊரெல்லாம். எத்தனை ஆர்மி வச்சிருந்தாலும் போலீஸ் வச்சிருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஊரெல்லாம் பரவுமே இந்த கலகம். ஏற்கனவே டைபேரியஸ் நேரடியா எனக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு, இன்னும் ஒரு கலகம் வந்துச்சுன்னா பதவியே போயிடும், உயிரே போயிடும்னு. ஆகவே தன்னுடைய பதவியும் அரசியல் வாழ்க்கையும் காப்பாற்றுவதற்காக கலகம் அதிகரிக்கிறது. மார்க்ல என்ன போட்டிருக்குன்னா, அந்த மக்களை திருப்தி செய்யணும் என்பதற்காக, மக்களை திருப்தி செய்யணும், அடக்கணும் என்பதற்காக. இவன் என்ன பண்றான், இந்த கூட்டத்துக்கிட்ட இன்னுமே பேசக்கூட முடியல, அவனால பேச முடியாத போது அடையாள விதத்துல அவங்களுக்கு ஒரு டிராமா பண்றாங்க. பாருங்களேன் என்ன பண்றான், தொடர்ந்து படிங்க.
தன் பிரயத்தனத்தினால் பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த படிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான்.
ஒரு ஒரு சடங்காச்சாரியமாக பரிதாப விதத்துல இந்த குற்றத்துல இருந்து அவர் தப்பிச்சுக்கிறாராம். அவர் இந்த கொலையை செய்யலையா, இதெல்லாம் உங்களால நான் செஞ்சேன், இதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு. நீதிபதி எதுக்கு இருக்கிற நீ, உனக்கு ரோம் ஆர்மி எதுக்கு, அவங்களே செஞ்சுக்கிறாங்கன்னா. ஆனால் அது குற்றத்துலேருந்து தப்புற மாதிரி ஒரு சடங்கு, அவங்க யூதர்களுடைய சடங்கு தான் அது. உபாகமத்தில் போட்டிருக்கு ஒரு கொலை தீர்ப்பு, கொலை பண்ணித்தான் கொலகாரனை கண்டுபிடிக்கலன்னா அந்த தலைவர்கள் கை கழுவி அவங்க காட்டணும், இந்த கொலையில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, கொலகாரனை கண்டுபிடிக்கல. அதை அவன் பயன்படுத்தி இந்த குற்றத்துலேருந்து நான் நிரபராதி, அதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், ஒரு அடையாளமாக தன்னை நியாயப்படுத்தி கொண்டு இந்த குற்றத்திலிருந்து தான் தப்புற மாதிரி கை கழுவுறான். கை கழுவி இதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம், நீங்களே போய் அவர் சிலுவையில் அறையுங்க. ஓகே ஓகே, பொறாமைனால கொடுத்தாங்கன்னு காமிச்சு இயேசு நிரபராதின்னு திருப்பி திருப்பி சொல்லி அவங்க மனைவி அவங்களுக்கு சொல்லி அவருடைய அமைதல் தெய்வீக அமைதலை பார்த்து ஆச்சரியப்பட்டு கையை கழுவி கடைசியில சடங்காச்சாரியமா தான் நிரபராதி, இதில் குற்றம் என்மேல் வரக்கூடாது என்று கை கழுவி விடுற மாதிரி இயேசுவ சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். என்ன முட்டாள், கை கழுவுறதுனால தப்ப முடியுமா, அவன் தப்ப முடியுமா? பாருங்களேன் அந்த காட்டுக்கூச்சல் வெறி கூச்சல் என்ன சொல்லுது, இவன் அப்படி சொல்றான், இது இந்த குற்றத்துக்கு என்மேல் வரக்கூடாது, இதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னா அந்த கூட்டம் என்ன சொல்லுது, பிசாசுனால் ஏவப்பட்ட மாதிரி. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். என்ன அதிசயம், ஒரு அந்நிய அவன் பயப்படுறான் நிரபராதிய கொலை செய்யறோமே அப்படின்னு, தேவ ஜனங்க கை கழுவிட்டு நடுங்கிறான். இவங்க என்ன சொல்றாங்க, எந்த அளவுக்கு இயேசு மேல வெறுப்பும் விஷமும் நிறைஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம், ஒரு சிங்கம் இறக்கடைச்ச மாதிரி இதை விட்டுறக்கூடாது. பிலாத்தே இவர் நிரபராதிய நீங்க கொலை செய்யறோம் குற்றத்துக்காகத்தான் இவளை தயங்குறீங்களா, இவளை பயப்படுறீங்களா, அந்த குற்றத்துக்கு பயப்படுத்தான் இவருக்கு மரண சிலுவையில் அறையக்கூடாதுன்னு நினைச்சு தயங்கிக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்கு தான் கை கழுவி எங்க மேல தள்ள பாக்குறீங்களா, கொஞ்சம் கூட நீங்க கவலைப்படாதீங்க, அதை வரவேற்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். இவரை கொலை செய்யறதுனால எந்த குற்றமும் எங்களுக்கு வரப்போறது இல்லை, ஒருவேளை அப்படி அதுக்காக நாங்க பயப்படுறதும் இல்லை, ஒருவேளை வந்துச்சுன்னா அது எங்க மேல மாத்திரம் இல்ல, எங்க பிள்ளைகள் மேலையும் வரப்போற எல்லா சந்ததியின் மேலையும் வரட்டும். இந்த நேரத்துல யாராவது நம்மளை நம்பலன்னா, எங்க அம்மா சத்தியமா, என் பிள்ளைகள் சத்தியமா சொல்றோமா இல்லையா, அவ்வளோ உறுதி அவ்வளோ நம்பிக்கை, அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கூட தயங்க வேண்டியது இல்லை கொடுக்கறதுக்கு, மரண தீர்ப்பு கொடுங்க, குற்றத்துக்கு பயப்படுறீங்களா, தாராளமா நாங்க மாத்திரம் இல்லை எங்க பிள்ளைகள் மேலேயும் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். என்ன ஒரு அராஜகம், இந்த வார்த்தைகள் பாடி எவ்வளோ எல்லையற்ற விளைவுகள் அந்த மக்களுக்கு கொண்டு வந்து பாதாள வியாகுலத்தை இஸ்ரவேல் மேலேயும் அந்த மக்கள் மேலேயும் கொண்டு வந்தது வரலாறு நமக்கு சொல்லுது. கொஞ்ச நேரம் தான் கிறிஸ்து சொன்னார் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆபேலிருந்து சிந்தப்பட்ட எல்லா நீதிமானுடைய ரத்தமும் உங்க மேலே வரோன்னார், அது பத்தாதுன்னு சொல்லி நீதிமான்கெல்லாம் நீதிமான் இவர், இவருடைய ரத்த பலியும் எங்க மேலே வரட்டோன்னு வாங்கிக்கிற அந்த ஜனங்க அந்த குற்றம் அவங்கள நசுக்கலையா, பைத்தியகாரத்தனமா தங்கள் மேலையும் தங்கள் அந்த என்ன காட்டு கொடுமை தங்கள் பிள்ளைகள் மேலையும், இன்னும் பிறக்கப்படாத பிறக்காத பிள்ளைகள் மேலையும் என்ன சொத்து சேர்த்து வச்சாங்க பாருங்க. கடவுள் கடவுளுடைய தண்டனையே ரெண்டு மூன்று நாலாம் தலைமுறை மட்டும்தான். இவங்க எல்லா தலைமுறைக்கும் தண்டனை வாங்கினாங்க, எல்லா தலைமுறைக்கும். என்ன பயங்கரமான சொத்து! கடவுள் வந்து ஆபிராமின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன்னார். அந்த அந்த ஆசீர்வாத குடும்பங்கள் இருந்து தங்களை தாங்களே முறிச்சுக்கிட்டாங்க இந்த சாபத்தினார். ஏன் ரோமர் 11 தான் சொல்லுது, அந்த திராட்சை செடியில் அவங்க முறிக்கப்பட்டு புறமதஸ்தர்கள் சேர்க்கப்பட்டாங்க. ஏன்? இதனால தான், இந்த கொடுமைனால தான். இதோ கடினப்பட்ட பாவிகளுடைய துணிகரமான பாவங்களை பாருங்க, துணிகரமான இருதயம். என்ன டேரிங் ப்ரிசம்ஷன் வாங்க, என்ன துணிகரம்! கடினப்பட்டு போச்சுன்னா என்ன பரலோகத்தையே சவால் விட்டு கேட்குற மாதிரி என்ன ஆயிட்டாங்க பாருங்களேன், என்ன பயங்கரத்தை செஞ்சிட்டாங்க. அந்த இரத்த பலி எங்க மேல பிள்ளைகள் மேல வரட்டோன்னாரு. கடவுள் என்ன பண்ணாரு? அதுக்கு ஆமேன்னு சொல்லி கொஞ்சம் அதுக்கப்புறம் சாபத்துக்கு மேல நியாய தீர்ப்புக்கு மேல வந்து வந்து 70 AD ரோமர் வந்து எதுக்காக தெரியுமா? ரோமர் இவங்களை அழிச்சாங்க, இப்ப கலகத்தை நிறுத்தணும்னு பிலாத்து பண்ணாரு. ஆனா இந்த கலகத்தை பண்ணி பண்ணி கலகத்தை பொறுக்க முடியல. இவங்க கலகத்தை பொறுக்க முடியாம இன்னமே இந்த தேசம் இருக்கவே கூடாது, இந்த ஆலயத்தினாலதான் இவ்வளவு பண்றானுங்கன்னு சொல்லி கலக கூட்டமா மாறி போய் இந்த கலகமே இருக்கக்கூடாது, தேசத்தையே சுக்குநராடி ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கில் ஊரெல்லாம் சிலுவையில் அரைஞ்சு அவங்களெல்லாம் அரைஞ்சிட்டாங்க. தேசமே சுக்குநூறு ஆயிடுச்சு. அவங்க பிள்ளைகள் இன்னைக்கு நீங்க யோசி வரலாற பார்க்க, ஒவ்வொரு நூற்றாண்டும் 2000 ஆச்சு கடவுளுடைய நியாய தீர்ப்பு, இன்னைக்கும் அவங்க மேல இருக்க. எல்லாம் இஸ்ரேல் டூர் போனோம், இஸ்ரேல் டூர் போனோம், என்ன போய் பார்க்க போறீங்க? சபிக்கப்பட்ட நாடுதான். அங்க போய் அந்த ஆலயமும் இல்ல, ஒன்னும் இல்ல, ஒரு சோறை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க இன்னைக்கும். ஏன்? இன்னைக்கும் அந்த சாபம் அவங்க மேல இருக்க. இன்னைக்கும் அந்த இடத்துக்கு போனா வேதம் அறிஞ்சவங்க சொல்றாங்க, இந்த இடம் சபிக்கப்பட்டு எல்லாம் பாலா இருக்கிறது நமக்கு தெரியுதே, தாளா இருக்கிறத தெரியுது. இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமா இஸ்ரவேல் நிராகரித்த ஒரு வார்த்தை அது. அந்த தேசம் இன்னைக்கு வரைக்கும் சாபத்துல மூழ்கி இருக்கிறத பார்க்கிறோம். தேவனால் கைவிடப்பட்ட ஜனங்க அந்த சாபத்தை இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கிறாங்க, பாலாக்கப்பட்டு இன்னைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல எந்த தேசமும் அப்படி சபிக்கப்படல, தண்டிக்கப்படல, அவ்வளோ கொடுமையா அவங்க அனுபவிச்சாங்க இந்த சாபத்தினால தான். ஆனா அந்த தேசத்திலிருந்து இயேசுவை நம்பி மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறவங்க அந்த மீதியானவர்கள் இஸ்ரவேலையும் ரட்சிக்கத்தான் படுறாங்க. இதை கேட்ட பிலாத்து இதுக்கு மேல இது என்ன காட்டு கூச்சல்னு சொல்லி, அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலை ஆக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான், ஒப்பு கொடுத்தான். அவங்களுடைய ப்ரெஷருக்கு மனசாட்சி சொல்லி எல்லாம் சொன்னாலும் அதுக்கு விரோதமாக பொய்ய நிரபராதியான இயேசுவை மரண தீர்ப்பு ஒப்பு கொடுத்து குற்றவாளியான பரபாசை விடுதலை ஆக்கினான். இதான் அந்த காட்சி. என்ன பயன்பாடுகள் இதில் படிக்கலாம் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி? இதில் என்னங்க படிக்கிறோம் இந்த கதையில? வரலாற்று கதை, உண்மை கதை, பொய்க்கதை, இந்த கதையெல்லாம் என்னவோ காமிச்சி படமெல்லாம் எடுத்து என்னவோ பண்றாங்க. இந்த உண்மை கதையில் நம்ம என்ன படிக்கிறோம்? முதல் பயன்பாடு ரொம்ப சந்தோஷமான பயன்பாடு. நான் சொன்னேன் இவ்வளோ நேரம் சோக கதை தான், நமக்கு சோக கதையா இருந்தாலும் மத்தேயும் நமக்கு சோக கதை எழுதல தெரியுமா, சுவிசேஷத்தை எழுதிட்டு இருக்கிறார். இது மத்தேயுடைய சுவிசேஷம், தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். ஏன்? இந்த இயேசுவையும் பரபாசு கதையில தான் தேவனுடைய சுவிசேஷம் மிக தெளிவாக, கிருபையின் சுவிசேஷம் மிகவும் தெளிவாக வெளிப்படுறத நீங்க பார்க்கலாம். இதாங்க காஸ்பல் உங்களுக்கும் எனக்கும். யாருங்க குற்றம் தீர்க்கப்பட்டது, மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டது யாரு? யார் அப்படி வாரில் அடிக்கப்பட்டு சுக்குநூறு ஆக்கப்பட்டது யாரு? மெய்யான நிரபராதி, உண்மையானவே நிரபராதி. அவர் நிரபராதின்னு தன்னை காட்டி கொடுத்த யூதாசு, சனித்ரியன் சங்கம், முழு இஸ்ரவேலு, பிலாத்து திருப்பி திருப்பி, பிலாத்துடைய மனைவி நீதிமானது, அவருடைய அமைதல் நீதிமானது, அவருடைய மாட்சிமைய அமைதலோடு நிற்கிறார் அவர். இன்னரண்ட்லி இன்னோசன்ட்னுவாங்க, உண்மையாவே உள்ளுக்குள்ளேயே அவர் குற்றமற்றவர். அவரு மரண தீர்ப்பு கொடுத்து இந்த கொடுமையை அனுபவிச்சார், ரத்த விழார அங்க நிக்கிறார். ஆனா யார் விடுதலை ஆக்கப்பட்டது? நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி, நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி, மரணத்துக்கு பாத்திரமான குற்றவாளி, இப்படி வாரில் அடிக்கப்பட வேண்டியவன், முற்றிலுமா குற்றவாளி. அவன் போய் ஒரு குற்றமும் செய்யாதபடிக்கு ரிலீஸ் ஆகி போறான். ஒரு குற்றமும் செய்யாதவர் எல்லா குற்றமும் செய்த மாதிரி நடத்தப்படுகிறார். நண்பர்களே, இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன? நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் பரபாசுங்க. பரபாசுன்னா அப்பாவுடைய புள்ள இல்லைங்களா? பர் அப்பா, அப்பா பர்னா அப்பாவுடைய. இன்னைக்கு காலையில் நம்ம படித்த மாதிரி நம்ம எல்லாரும் ஆதாமுடைய பிள்ளைகள். ஆதாம் பாவத்தில் விழுந்து நம்முடைய முப்பிதாவாக அவர் பாவம் செஞ்சு நம்ம எல்லாருமே பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்திருக்கிறோம், பாவிகளாக பிறந்திருக்கோம். நம்ம அப்பாவுடைய பிள்ளையாக, ஆதாமுடைய பிள்ளைகளாக நாம் பாவம் செய்கிறதுனால பாவிகள் இல்லை, பாவிகளாக பிறந்ததுனாலேயே தான் நம்ம பாவியர் செய்கிறோம். பாவிகள் முற்றிலுமா பாவிகள், பாவத்திலேயே கர்ப்பம் தரிக்கப்பட்டு கர்ப்பத்திலிருந்து பொய் பேசி வழி தவறுகிறவர்கள் நாம் அப்படின்னு வேதம் நம்மளை சொல்லுது. கண்டிக்கப்படுகிற குற்றவாளிகள் நாம் தான். நம்மளுடைய கூட இருக்கிற நம்முடைய தோழர்களோடு நாம் தீவிரவாதம் செய்தோம், எதிர்த்தோம். எதை எதிர்த்தோம்? ரோம எதிர்க்கல, தேவனுடைய ராஜ்யத்தை பரலோகத்துக்கு விரோதமாக நாம் எதிர்த்து வாழ்றோம். பறந்ததுல இருந்தே யோசிச்சு பாருங்களேன், கடவுள் என்ன, அவருடைய பிரமாணம் என்ன, என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன், எனக்கு பிடிச்ச கடவுளை நான் கும்பிடுவேன். யார் கடவுள், படைத்தவர் யாருன்றது எனக்கு இஷ்டம் இல்லை. பரலோகத்துக்கு பார்வையில் நம்ம எல்லாரும் தீவிரவாதிங்க. அவர் கற்பனையை உடைக்கிறவங்க, பிரமாணத்தை உடைக்கிறவங்க, பரபாஸ் மாதிரி தீவிரவாதிகள். யோசிச்சு பாருங்க, ரோமுக்கு நம்மளை படைத்த தேவன், பராமரிக்கிற தேவன், இறையாண்மை உள்ள தேவன், அவருடைய கற்பனைக்கு விரோதமாக மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை, பகைங்கிறாக, ஆண்டவரை பிடிக்காதவர்களாக, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாதவர்களாக. நம்முடைய பாஷை என்ன, அவர் என்ன ரூல் போடுறது, எனக்கு என்ன, என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன், என் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஒரு ஒரு எதிர்க்கிற இருதயம். நம்ம எல்லாரும் பரபாசமா திருடருங்க தான். ஏன் ஆண்டவர் நம்மள தன்னுடைய சாயலாக மகிமையோடு படைத்தார்? ஏன் படைத்தாரு? படைத்து ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் அவர் கொடுக்கிறார். நம்ம அடுத்த மூச்சு எடுக்கிறோம்னா அவர் கொடுக்குற மூச்சு, இந்த மூச்சையும் சுவாசத்தையும் சகலத்தையும் வாங்கிக்கிட்டு, அவர் சுவாசத்தை வாங்கிக்கிட்டு, அவர் காத்த சுவாசிச்சுக்கிட்டு, அவர் திறமை, அவர் உருவாக்கின உடம்பு, அவர் கொடுக்குற திறமை, அதை வச்சு சம்பாரி, இது எல்லாத்தையும் இதில் ஒரு துளி மகிமை கூட தேவனுக்கு கொடுக்காம என் பெருமைக்கும் சுயத்துக்கும் வாழ்கிற மனிதர்களாக திருடர்களாக கடவுளுடைய மகிமையை திருடும். ஒரு நாள் ஆகுது, 40, 30, 50, 60 வருஷம் நீ வாழ்தியே, உன்னை எதற்கு படைத்த, என்னுடைய மகிமைக்காக படைத்தனேன்னு ஒரு நாள், ஒரு மணி நேரமாவது அவருக்கு மகிமையை செலுத்தி நன்றியை செலுத்தி இருக்கிறீங்களா? உள்ளத்திலிருந்து எல்லாம் நான் செய்தேன், என் திறமை, நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் படித்தேன், என்னுடைய இது, என்னுடைய குறிக்கோள் நான் தான். கடவுளுக்கு மகிமையே செலுத்துறதுல ஒரு நன்றியே இல்லை. திருடருங்க, கடவுள்கிட்ட எல்லாத்தையும் திருடுறோம் இல்லைங்களா? கடவுளுக்கு திருடுறோம். நம்மளோ ராவ, நம்மளும் கொலகாரங்க தான். ஏன் திட்டம், என் லட்சியம், என் சுயநலம், என்னுடைய இச்சை, அதுக்கு விரோதமா யாராவது வந்தாங்கன்னா அவங்களை சும்மா விட மாட்டேன், நான் அவங்களை பேசாம விட மாட்டேன். விட்டா எனக்கு சந்தர்ப்பம் இருந்தா கொன்னு கூட போட்டுருவேன், என் விருப்பம். கொலகாரங்க தான் நம்மெல்லாம். எத்தனை வாட்டி கொலை பண்ற, ஏன் என் இஷ்டம் நடக்கணும், நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு வாழ்றோம். இப்ப ஏற்பட்ட பரபாசங்க, குற்றவாளிங்க நம்ம. பரலோகம் நம்மளை தீவிரவாதிகளா பாக்குது. என்னைக்கு பிடிச்சி மரண தீர்ப்பு கொடுக்க போதோ தெரியல. அதனாலதான் பிறந்த எல்லாருமே மரணம் மறைக்கிறோம். மறிச்ச உடனே தேவன் நம்மளை நியாயம் தீர்த்து நரகத்துக்கு தள்ள போற. வாய்ஸெல்லாம் வாழ்த்திய வீணாக்குனிய, உன் சுயநலத்துக்காக, சுய லட்சியத்துக்காக தீவிரவாதியே, பரபாசேன்னு சொல்லி நம்மள எல்லாரும் நர. அப்ப ஏற்பட்ட பரபாஸுக்கு சுவிசேஷம் என்ன தெரியுமா? நீ மனம் திரும்பி இயேசுவ விசுவாசி, குற்றமில்லாதவர் உன் சார்பில் குற்றவாளியா மறித்தார்ப்பார். அவரை நீ நம்பி மனம் திரும்பி அவரை விசுவாசினா நீ விடுதலை ஆக்கப்படுற, அவர் தண்டிக்கப்படுறார். இதான காஸ்பல், இதான காஸ்பல். அவர் நீ செஞ்ச எல்லா பாவங்களும் குற்றத்தையும் அவர் செஞ்ச மாதிரி அவர் தண்டனை வாங்கினாரு. அவர் வாழ்ந்த மாதிரி உன்னை நீதிமானா விடுதலை ஆக்கப்படுது. இதான் அந்த காஸ்பல். நாம் எல்லோரும் வழி தப்பி போனோம், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகறமே, சுகமாகறமே. இதோ பாருங்க, அவரை கையில கட்டி தொங்க விட்டு வாரில் அடிக்கும் போது ஒவ்வொரு அடியும் அவர் உடம்புல உடம்போது அவர் எப்படி கத்தி இருப்பார், எப்படி கத்தி இருப்பார். அங்க பக்கத்துல நிக்கிறது ரிலீஸ் ஆகி பரபாஸ் நிக்கிறான், அவன் பார்க்கறான், பார்த்த உடனே ஐயோ இந்த அடிங்கெல்லாம் என் மேல விழுந்திருக்கணுமே, எனக்கு கிடைக்க வேண்டிய, நான் திருடன், நான் பாவி, நான் தீவிரவாதி, நான் ரோமுக்கு விரோதமா செஞ்ச ஒரு குற்றமும் இன்னும் அறிவிக்கப்படாது, ஒருத்தர் இப்படி வாங்குறாரே என் சார்பாக. அந்த பரபாஸ் பாரம்பரியம் சொல்லுது அது உண்மையா இருக்கலாம். அவன் சிலுவையை நோக்கி போனானா, இயேசு சிலுவையில் அறையும் போது அதுக்கு கீழே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தானா, ஏன் போக முடியாது. ஒருத்தர் என் சார்பாக தண்டிக்கப்படுறாரு, என்ன விடுதலை ஆக்குறாங்க, அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க நான் போக மாட்டேனா, அங்க போய் நிக்கிறானா பாக்குறானா, என் தோழருங்க சிலுவையில தொங்குறாங்க, அந்த நடுவுல எனக்கு ரெடி பண்ண சிலுவையை போய் அவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரே, என் இடத்த அவர் எடுத்துக்கிட்டாரேன்னு. நீங்களும் நானும் அந்த பரபாஸ் எடுத்து எடுத்துக்கிட்டு சிலுவைக்கு முன்னாடி நிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பு இல்லைங்க, ரட்சிப்பு இல்லை. பரபாசாக நீங்க உணர்ந்து உங்க நான் ஒரு பாவி, என் இடத்த இயேசு எடுத்துக்கிட்டாருன்னு நம்பும் போதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு மீட்பு கிடைக்குது. ஓ என் அடிகள், அந்த அடிகள் ஒவ்வொரு வாரடியும் என் மேல விழுந்திருக்கணும், நித்தியமா அந்த வாரடி உசு உசுன்னு அவர் மேல விழுந்துச்சே, ரத்தம் எல்லாம் பீறி சதெல்லாம் பீறி வந்துச்சே. எவ்வளோ வேதனையை இயேசு அனுபவிச்சாரு. அந்த வேதனைகள் வரும்போது பரபாஸ் யோசிச்சிருப்பான், எனக்கு உழுவணுமே அதுன்னு. நீங்களும் நானும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை உடைச்சி ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டு நரக வாரில் நம்ம மனசாட்சி நம்மளை நித்தியமா அடிக்கிறோம், அடிக்கும். அந்த அடி அவர் வாங்கினார், அவர் வாங்கினார், என் இடத்த அவர் எடுத்துக்கிட்டார். எப்போ பரபாசாக நின்று இயேசுவை பார்க்குறீங்களோ ஏ இடம் அவருக்கு வந்துருச்சு, நான் விடுதலை ஆக்கப்பட்டேன், அதாங்க ரட்சிப்பு, அதான் காஸ்பல். அந்த ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், என் குமாரனுக்கு ஏன் இதெல்லாம் நடந்துச்சு. அந்த சின்ன பையன் கேட்டான், ஏன் இயேசு இதெல்லாம் அனுமதிச்சார், அவருக்கு ஏன் அப்படி இறந்தாரு, ஏன் தெரியுமா இறந்தாரு, உன் இடத்த அவர் எடுத்துக்கிட்டார், உன் இடத்த அவர் எடுத்துக்கிட்டார். நீ பரபாசா இருப்பதுனால தான், குற்றவாளியா இருப்பதுனால தான், குற்றமற்றவர், அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் என் இடத்த எடுத்துக்கிட்டார். நம்பி நீ வரும்போது அந்த முள்முடி உன் தலையில, ஊ முகம் நசுக்கப்படணும், ஊ உடம்பு செதறப்படணும் நரகத்துல, அந்த இடத்த அவர் எடுத்துக்கிட்டார். நான் பரபாஸ், நான் வரடி வாங்கப்படணும். அப்படி எடுக்கும் போதுதான், அந்த மாதிரி வரும்போது தான் நீதியா தேவன் உங்க பாவங்களை மன்னிக்கிறார், உங்களுக்கு மன்னிப்பை வழங்குறார். இதான் உங்க காஸ்பிள், இதான் காஸ்பிள். அந்த காஸ்பிளை விட்டு நீங்க எங்க போறீங்க, இதான் ஒரே காஸ்பிள். பாவ வியாதி பிடிச்ச, பொறாம பிடிச்ச உங்க இருதயம், உலக ஆசை பிடிச்ச இருதயம், பரலோகத்துக்கு விரோதமாவே நிம்மதி எங்க போய் இருங்க, நீங்க எவ்வளவுதான் சம்பாதிங்க உங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது. நீதியா மன சமாதானமோ, நீதியா பாவ மன்னிப்பு வரணும்னா பரபாசை எடுத்துக்கிட்டு இந்த இயேசு கிட்ட வாங்க. இன்னொன்னும் இந்த பாடத்துல நம்ம பார்த்து படிக்கிறோங்க, பிலாத்து வந்து இயேசுவை வச்சுக்கிட்டு என்ன கேட்டான், இந்த இயேசுவை வைத்து நான் என்ன செய்வது, நம்ம எல்லாரும் கேட்குறோம். நீங்கள் பிலாத்து மாதிரி மனசாட்சியை இது பண்ணிக்கிட்டு கடினப்படுத்திக்கிட்டு விட்டு போயிடலாம் இல்லைங்களா, அந்த சனித்திரிய சங்கம் மாதிரி அவரை வெறுக்கலாம், அவர் சிலுவையில் இவருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் மனசாட்சிக்கு விரோதமாக போனால் பயங்கரங்க. பிலாத்து நிலைமையை பாருங்களேன், மனசாட்சிக்கு விரோதமா பண்றது ரொம்ப பயங்கரம், நிம்மதியாவே இருக்க முடியாது, கோலையான வாழ்க்கையா போயிடும் உங்க வாழ்க்கை. நீங்க அப்படி ஆகணுமா, பிலாத்து வாழ்க்கை பாருங்களேன் எவ்வளவு தப்பிக்க பாக்குறான். உங்களுக்கு சில பேர் இங்க பிலாத்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்களும் அவன் அன்னைக்கு செத்துட்டான், அவன் இறந்து போனான், அவனுடைய பிள்ளைகள் இன்னமும் உயிரோடு இருக்காங்க, ஒவ்வொரு சபையிலையும் இருக்கிறாங்க. என்ன செய்யறது, இயேசுடைய உரிமைகள் வரும்போது பின்வாங்கி ஏறுவதுகிட்ட அனுப்பிடுறது இல்லைங்களா, அந்த மாதிரி தாமதம் பண்றது, நாளைக்கு பார்த்துக்கிறேன் தள்ளி போடுறது, உடனே தீர்ப்ப கூட இல்லை இல்லை தள்ளி போடுறது, இல்லை ஒரு சமரசம், சமரசம் பண்ணி நான் உடனே இயேசுவை நம்பி வந்துட மாட்டேன், ஆனால் வர வாரம் சர்ச்சுக்கு வருவேன், கை கழுவுறது, அப்படியே வெளியில் ஒரு சடங்கு, சர்ச்சுக்கு வர்றது ஒரு சடங்கு. உனக்கே தெரியுமே நீ ரட்சிக்கப்படல, இயேசுவும் பாவத்தை மன்னிக்கல, எத்தனை காலம் இந்த ஜென்மத்தில் இப்படியே வாழ போகிற, நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஏன், வரும் வார வாரம் வந்து கை கழுவுறது, கை கழுவுறதுனால இயேசுடைய குற்றத்தில் தப்பிச்சிடலாம் நினைக்கிறீங்க, சர்ச்சுக்கு வர்றதுனால எல்லாம் முடிஞ்சு போச்சா, சடங்குகள் பண்ணிக்கிட்டு வெளி சடங்குகளை பண்ணி மனசு பெஜாரா இருக்கும்போது பைபிள் படிக்கிறது, இந்த மதம் எதுக்கு, மனம் திருப்பி இல்லாத மாதிரி வாழ்ந்தா என்ன டார்ச்சர் லைஃப் பாருங்களேன், நிம்மதியே இல்லாத லைஃப், அந்த லைஃப் ரொம்ப நாள் இருக்கா அழிஞ்சு போயிடும். இன்னும் விசுவாசிகளா இருக்கிற நம்மளும் பிலாத்தா இருந்துடலாம் இல்லைங்களா, ஒரு சமரசம் பண்றது. இயேசு சொல்றாரு, என்னை நேசிக்கிறவன் இப்படி உனக்காக மறித்த நான், இவ்வளவு பாடுகள் பட்ட நான், உன் தகப்பனையும் தாயும் மனைவியும் என்னை விட அதிகமா நேசிக்க கூடாதுன்றார் இல்லைங்களா. எனக்கு தான் முதல் அன்பு இருக்கணும்ன்றார். நம்ம என்ன பண்றோம்? நம்மளையும் கொல்லாத பிலாத்து இருக்கிறார். சில நேரங்களில் சமரசம் பண்றோம். இயேசுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். நமக்குள்ளேயும் பிலாத்து இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். அது இயேசு சொல்றார், ஒரு முடிவெடுக்கணும் எனக்கு கீழ்படின்னு. ஆனா அதை எப்படியே ஒரு தள்ளி போடுறது, அட்ஜஸ்ட் பண்றது, மனிதர்களுடைய பரிதாபத்தினால வாழ பார்க்கறது, இதெல்லாம் ராங் இல்லைங்களா? இயேசுடைய உரிமைகளை பாருங்க. நமக்குள்ளே இருக்கிற பிள்ளாத்த கொள்ளணும். தேவன் தான் இந்த பாடங்களை நமக்கு படிக்க உதவி செய்யட்டோம். காஸ்பலுடைய அழகான படம் பரபாஸ் முகத்துல நமக்கு தெரியுது இல்லைங்களா? நம்ம எல்லாரும் பரபாஸ் தான். அந்த பரபாஸை விடுதலை ஆக்கணும் என்பதற்காக மறித்த நாதர் அவர். அவரை நம்பணும். அவர் விசுவாசிகளாக நம்ம எவ்வளோ அவருக்கு நன்றியாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒருபோதும் பிள்ளாத்த பார்த்து படிங்க. மனசாட்சியை குலைக்கிறதுனால வருகிற ஆபத்து மாபெரும் ஆபத்து. ஜம்